ගරු කාද මස්ථාන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහමානිර් රහීම්. තලමිදංගම් උරුපිනර් අවර්ගලේ, මාන්පිමික ජනාධිපති මற்றும் நிதி அமைச்சர் அன்ரகுமார் திசாநாயக் அவர்களால் 2026 ஆண்டுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் எமது பயணத்தின் ஒரு முக்கிய படிகளாகும். நாடு வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தில் பங்கேற்ற இராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் அன்று நாம் முன்மொழிந்த விடயங்கள் இன்னும் இந்த வரவுசெலவு திட்டத்தில் முன்மொழியப்படுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதோடு மட்டுமன்றி சமூக நீதியும் பிராந்திய சமநிலையையும் உறுதி செய்யும் நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாம் பாராட்ட வேண்டும். வன்னி மாவட்டம், குறிப்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய பிரதேசம் நீண்ட காலமாக போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகும். இப்பகுதியில் அடிப்படை வசதிகள், வேலைவாய்ப்புகள், கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள் இன்னமும் பல சவால்களை எதிர்நோக்குகின்றன. வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தொழில் பயிற்சி மையங்களை நிறுவுவதன் மூலம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை திறன்களை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதேபோல அஸ்வசும சமூக பாதுகாப்பு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வடமாகாணத்தின் உண்மையான தேவையுள்ள குடும்பங்களுக்கு நேரடி நிதி உதவி கிடைக்கப்பெற வேண்டும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் உதவிகள் உயர்த்தப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. அதேபோல இங்கு நாம் எமது வருமானங்களை கூட்டும் விதமாக முதலீட்டாளர்களை கவரும் வகையில் காணி மற்றும் ஏனைய சட்ட ஏற்பாடுகள் திருத்தி அமைக்கப்படல் வேண்டும். அதை நம்பி அவர்கள் மீண்டும் இங்கு வரும் விதத்தில் அதேபோல சுற்றுலாத்துறையினை மேம்படுத்தும் திட்டங்கள் தற்கால சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யக்கூடியதாக நவீனமயப்படுத்தப்படல் வேண்டும். சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து வசதிகள் மேலும் பாதுகாப்பானதாகவும் தரமானதாகவும் மேம்படுத்தப்படல் வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, விவசாய உற்பத்திகளை தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இது தொடர்பான விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நேரடியாக விவசாயிகளை கேட்டறிந்து பொருத்தமான நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படல் வேண்டும். விலை நிர்ணயம் உரிய காலத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு விவசாயிகள் தங்களது உற்பத்தியினை சாதாரணமான விலைக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல கம்யூனிச சோசியலிச கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுள்ள நீங்கள் கூட்டுறவுத்துறை ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்பாட்டினை மேற்கொள்வதுடன் இதற்கு இளைஞர்கள், யோதிகள் கூட்டுறவுத்துறையுடன் இணைத்து அபிவிருத்திக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் எமது நாட்டின் வருடா வருடம் வெளியாகும் பட்டதாரிகளை உள்வாங்கி நாட்டின் அபிவிருத்திக்கு பயன்படுத்த புதிய திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக கல்வி கற்று அவர்கள் வந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைங்கிற பொழுது பாரிய ஒரு பிரச்சனைகள் சமூகத்தில் அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். அந்த அடிப்படைகளில் அவைகளை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமையில நாங்கள் எமது திட்டங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டம் வன்னி மக்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தாலும் இத்திட்டங்களில் வெற்றி அதனை நடைமுறைப்படுத்தப்படுவதிலேயே தங்கியுள்ளது. எனவே இந்த நிதி ஒதுக்கீட்டினை வடக்கு, கிழக்கு மாகாணம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றடையக்கூடிய விதத்தில் அரசாங்கம் இதனுடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்தல் வேண்டும். அதேபோல குறிப்பாக நாங்கள் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது, தூய்மையான முறையில் இந்த ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தையும் ஊழலற்றவர்களாக மக்களை மாற்றுவதற்காக இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். கிட்டத்தட்ட இலங்கை பொருளாதாரத்தில் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு டிஜிட்டல் துறையில் வளர்ச்சி இலக்கை கொண்டுள்ளது. இதன் மூலம் வெளிப்படை தன்மையும் மக்கள் சேவையில் தரம் உயர்த்தப்படுவதற்கு உயர்த்தப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனாலும் துரதிர்ஷ்டவசம் என்னென்றால், எங்களை இந்த குறிப்பாக நாங்கள் கூறுவதென்றால், அல் குர்ஆன் இறக்குமதி விடயத்தில் இந்த அரசாங்கம் கலியுகத்திலேயே வாழ்கிறது என்பதை தான் நாங்கள் நினைக்க வேண்டிய நிலைமையில் காணப்படுகின்றது. ஒரு கையடக்க தொலைபேசி எடுத்துக்கொள்ளலாம், அந்த கையடக்க தொலைபேசி கூட கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணுவதன் மூலம் சுமார் 50 மொழிகளில் இந்த புனித அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பை தரவிறக்கம் செய்து ஆன்லைனிலும் வாசிக்க முடியும். கிட்டத்தட்ட அதற்குரிய கியூஆர் கோட்டுக்குரிய அந்த இதை நான் இந்த இடத்துல டேபிள் பண்ணுகிறேன். இதுதான் எங்களுடைய புனித அல் குர்ஆன், இதுதான் எமது சமயத்துக்குரிய புனித அல் குர்ஆன். இது பல லட்சங்கள் இந்த இலங்கையில் இருக்கும் பொழுது தற்பொழுது இதை இறக்குமதி செய்ய முடியாது. வந்தது ஹாபர்ல நிப்பாட்டி, அதாவது சுங்க திணைக்களத்தில் வைத்திருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் டிஜிட்டல் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். டிஜிட்டல் கூட கிட்டத்தட்ட 50 மொழிகளில் ஸ்கேன் பண்ணினால் இதில் மொழிபெயர்ப்புகள் இதை தான் கிடைக்கும். அப்ப இங்க உள்ள இளைஞர்கள் பார்க்கலாம், இங்க உள்ளவர்கள் பல மொழிகள்ல, அதுல ஒரு மொழி தான் தமிழ் மொழி. அப்ப அந்த தமிழ் மொழிக்குரிய குர்ஆன் இங்க இறக்குமதி பண்ணலாம்னு சொல்லி கடந்த காலங்கள் அரசாங்கம் எடுத்த முடிவுகளை இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டுமா? ஒரு சமயத்துக்குரிய அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது. அப்ப அந்த அப்ப நாங்கள் எவ்வாறு அப்ப இந்த டிஜிட்டல் மயப்படுத்தணுங்கிற இந்த நிலைமையில ஜனாதிபதியுடைய இந்த கொள்கையில ஏன் இரட்டை வேடம் தேவை எங்களுக்கு? கடந்த கால அரசாங்க செயல்பாடுகள் வந்து கடந்த கால அரசாங்க செயல்பாடுகள்
ஏற்பட்ட
கடந்த கால அரசாங்கங்களை செய்த திருத்துவதற்காகத்தான் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறையில் நீங்களும் மக்களிடம் சென்றீர்கள், உங்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். இன்று வந்து அதை செய்யாமல் இவ்வாறு ஒரு ஒரு சமயத்துக்குரிய அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதையும் ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களை பார்க்க வேண்டும். உங்கள் டிஜிட்டல் கொள்கையில இந்த இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எந்த மொழியிலும் கேட்கலும் இந்த கியூஆர் சிஸ்டத்தை நான் முதல்ல இங்கே நான் அடையாளப்படுத்துகிறேன். அந்த அடிப்படையில் இவ்வாறான இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற அதிகாரிகள் அமைச்சர்களை உடனடியாக கூப்பிட்டு இந்த குர்ஆனை விடுவிக்க வேண்டிய முடிவை அவசரமாக ஜனாதிபதி அவர்கள் என்றால், இது வாத பிரதிவாதங்கள் இங்கு சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப இதுல வந்து ஒரு ரிவ்யூ கமிட்டி போட்டுக்கிறேன் சொல்லி நான் முதலும் சொல்லியிருக்கின்றேன். 25 லட்சம் முஸ்லீம்களுடைய புனித அல் குர்ஆனை ஒரு 7-8 பேர் சேர்ந்து இதை நிப்பாட்டுவதற்கு ஒரு ரிவ்யூ கமிட்டி கூட நிப்பாட்ட சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதை நிராகரித்துட்டு பழைய அந்த பழமைவாதத்திலிருந்து விடுபட்டு இந்த குர்ஆனை டிஜிட்டல் நாங்கள் ஸ்கேன்ல எல்லா இடம் பார்க்கக்கூடிய இருக்கிறதால உடனடியாக விடுவிக்குமாறும் இந்த டிஜிட்டலுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல குறிப்பாக இது உண்மையிலேயே நல்ல வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் எமது மன்னார் மாவட்டத்தை குறிப்பாக எடுத்துக்கின்றாலும் உங்களுடைய தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் அந்த மக்கள் தீவுக்குள்ளதான் காற்றாலை மின் காற்றாலை போட அந்த அடிப்படையில் 4 போட்டுவிட்டது. இன்னும் 10 டெண்டர்ல நீங்க கொடுத்திருந்தாலும் அதை தீவிலிருந்து ஏனைய பாதிக்கு போடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்கறதோடு, அதே மாதிரி புத்தளம் இளவன்குளம் வீதிக்கு இந்த பட்ஜெட் கூட என்ன ஒதுக்கீடுகள் என்றால் அதை புதிய வீதி ஒன்று போட்டு தருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. புத்தளம் இளவங்குளம் மன்னார் வீதி ஒரு நிமிடங்கள். அதே போல புத்தள மக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பல நிதி கிட்டத்தட்ட 1500 மில்லியன் ஒதுக்கியிருக்கின்றது. ஆனால் அந்த மக்கள் கடந்த காலங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி நிப்பாட்டிய அந்த கிட்டத்தட்ட அந்த மக்கள் அந்த நேரங்களில் நிப்பாட்டிய திட்டங்களை குறிப்பாக கூறுவென்றால், அருவக்காடு குப்பை விடயத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணி அது இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்காக இந்த முறை 2.5 பில்லியன் 250 மில்லியன் ஒதுக்கி அதை செய்வது என்பது அந்த மாவட்ட மக்களுக்கு இழைக்கின்ற பாரிய ஒரு அநீதியாகும். அந்த மாவட்ட மக்கள்கிட்ட கருத்தை கேளுங்க. நீங்கள் மக்களிடம் கருத்துக்களை கேட்டுதான் இந்த திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் என்று கூறினீர். ஆனால் அந்த மாதிரி அல்ல என்று அந்த மாவட்ட மக்கள் குதிக்கின்றார்கள். உங்களுக்கு கூடுதலாக எல்லா மாவட்டத்திலும் வெற்றி பெற்றீர்கள். ஏன் அந்த மாவட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இவ்வாறான திட்டங்களை அமுல்படுத்த முயற்சிகள் என்பதை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
ගරු අර ගරු අරුන් හේමචන්ද්‍ර නියෝජ්‍ය ඇමතිතුමා ඔබතුමාගේ කාරණේ සඳහන් කරන්න.
විශේෂමාහ ඉඳ උඩේතෙල් ஒளிவகார அமைச்சின் ரீதியில் ஒரு சில விடயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த அல்குர்ஆன் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக அண்மையிலே அகில இலங்கை ஜமியத் உலமாவின் செயலாளர் அவர்களது அந்த நேர்காணலை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதில் மிகவும் தெளிவாக விளக்கப்படுத்தியிருக்கின்றார். அதாவது இந்த குர்ஆனது மொழிபெயர்ப்பு
சம்பந்தப்பட்ட
இந்த அடிக்குறிப்பு இல்லாமல் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக மிகவும் தெளிவாக அவர் அங்கே
ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් ලැබෙනවා.
ගරු කතානායකතුමනි, සමාවෙන්න.
ගරු අර්චන මන්ත්‍රීතුමනි,
ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි,
පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක්ද?
ඕ මේ පොයින්ට් එක කියන්න යන්නේ මං අනිත් කට්ටිය වගේම 2:50 වැඩ කරන්නේ නැහැ. පොයින්ට් එක කියන්න යන්නේ.
පොයින්ට් එක කියන්න ගරු මන්ත්‍රීතුමා.
ඒක තමයි 92 2 ආ එක්කෙනෙකුට පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක ගන්න පුළුවන් තමන්ගේ නම කිව්වොත්. නැත්නම් ඇමති කෙනෙකුට ඉඳ පොඩක් ඇමති කෙනෙකුට පොයින්ට් ඔෆ් ඕඩර් ගන්න පුළුවන්. හැබැයි නියෝගය ඇමති කෙනෙකුට පොයින්ට් ඔෆ් ඕඩර් ගන්න ඉඩ නැහැ. ඕගොල්ලෝ දීලා ඊට පස්සේ කියනවා නවත්තන්න කියලා. මාර වැඩක් නෑ මේක.
නෑ එහෙම එකක් නෑ ගරු මන්ත්‍රීතුමා.